ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு வந்து பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசியில வந்து துவைத விவேகம் அப்படிங்கிற பகுதி பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து கடந்த முறை 49 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதுல கடைசியா 49வது ஸ்லோகத்துல வந்து முக்கியமான ஒரு வாய்ப்பு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஞானம் வர வேண்டும்னா காமம், குரோதம், லோபம் என்ற பெரிய தோஷங்களை மட்டும் நீக்குவது முக்கியம் இல்லை, மனதில் இருக்கின்ற சிறிய சிறிய ஆசைகள் இருக்கின்ற மனோராஜ்யம் அப்படிங்கிற மென்மையான தோஷங்களையும் நாம் நீக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய மனம் வந்து ஒருநிலைப்பாட்டுக்குள்ள வந்து அந்த ஏகத்துவமான, சமமான, ஒருமுகமான, அமைதியான அந்த ஆத்ம ஞானத்திலே நிற்க முடியும் என்று சொன்னார். இப்ப இனி அடுத்தது 50வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து இந்த துவைத விவேகம் வந்து 67 ஸ்லோகங்களோட முடிவடையும். 67 ஸ்லோகங்கள் இருக்கு. இப்ப நாம இன்றைக்கு 50வது ஸ்லோகம் தொடங்குறோம். போதா ஊர்த்வம்ச தத் ஹேயம் ஜீவன் முக்தி பிரசித்தையே காமாதி கிளேச பந்தேன யுக்தசிய நகி முக்ததா. அதாவது ஒருத்தருக்கு ஞானம் வந்த பிறகும் அந்த ஜீவன் முக்தி நிலை உறுதியாகும் பொருட்டு காமம், குரோதம், லோபம் போன்ற மனக்லேசங்கள் இருப்பின் அந்த பந்தத்தால் கட்டுண்டிருப்பானாயில் அவனுக்கு முக்தி கிடைக்காது என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார், இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது இப்போ நாம இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்ப இந்த அத்தியாத்ம ஞானம் வந்துட்டா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடுமா, அப்படியே நம்ம பிரம்ம நிஷ்டையில் நின்றுடுவோமானா அப்படி நிக்கிறது இல்லை. ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாருமே படிப்பாங்க, எல்லாம் கேட்பாங்க, அருமை அருமைம்பாங்க, சூப்பரும்பாங்க, எல்லாம் தெரியும். அதாவது நான் தான் பிரம்மோ, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவர்களுடைய பற்றுக்கள் வந்து விடுபடாது, உலக பற்றுக்கள் வந்து விடுபடாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ஒரு பரோட்ச ஞானமா உள்ள போயிருக்கு, ஆனா அபரோட்ச ஞானமா அனுபவத்துக்கு வரல. அப்ப இந்த நிலை தான் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா, பந்தத்துல சிக்க வச்சு அவங்களை வந்து காமம், குரோதம், சின்ன சின்ன விஷயங்கள் மனோராஜ்யத்துல மாட்ட வச்சு அந்த ஜீவன் முக்தி நிலை வந்து உறுதியாகாம போயிடும். அவங்களுக்கு வந்து உண்மையான முக்தி கிடைக்காது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதாவது இந்த 50வது ஸ்லோகம் வந்து ஞானம் வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து பெரும்பாலான மனதின் கிளேசங்களை நீக்கி கொள்ள வேண்டும். அது வந்து பெரிய பெரிய விஷயங்கள் மட்டுமல்ல, சிறிய மனோ ராஜ்யங்களாகிய மனதின் கற்பனா விஷயங்களை கூட நம்ம நீக்கி கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டது. இப்ப இந்த ஸ்லோகத்துல ஞானம் வந்த பிறகும் கூட, இதுக்கு முன்னாடி பார்த்தது ஞானம் வருவதற்கு முன்னாடி மனக்லேசங்களை போக்க வேண்டும் என்று சொன்னார். இப்ப இந்த ஸ்லோகத்துல ஞானம் வந்து விட்டாலும் கூட, ஞானம் வந்து விட்டாலும்னா என்ன அர்த்தம், படிச்சு புரிஞ்சுக்கிட்டா எனக்கு எல்லாம் தெரியுது, இருப்பது இருப்பு மாத்திரமே பிரம்மம் தான் அப்படின்னு எல்லாம் புரியுது, ஆனால் நடைமுறையில அனுபவத்துக்கு வரமாட்டேங்குது. அப்போ அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மீண்டும் மீண்டும் விவகாரத்துல சிக்குவாங்க. அதாவது ஏதாவது ஒண்ணு வெளி விஷயங்களை போய் மாட்டிக்குவாங்க, ஏதாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ட்டு ஏதாவது ஒண்ணு பண்ண போய் சிக்கலை பெருசு பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஞானம் வந்திருக்கலாம், நான் பிரம்மம் என்று புரிந்திருக்கலாம், இருப்பினும் அவர்களுடைய பழைய வாசனைகள் வந்து பிராரப்த கர்மாவின் அடிப்படையில போகாது, மனப்பழக்கங்கள் இன்னும் இருக்கலாம். அப்ப ஒருவன் வந்து நான் உடல் அல்ல என்று அறிந்திருக்கலாம், நான் மனம் அல்ல என்று புரிந்திருக்கலாம், ஆனால் யாராவது அவனை இகழ்ந்து விட்டால் அவன் கோபப்படுகிறான். அப்படியானால் என்ன அர்த்தம், ஞானம் இருக்கிறது ஆனால் நிஷ்டை இன்னும் முழுமையாகவில்லை என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம இதுவும் நிறைய பேரை பார்க்கிறோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு தெளிவா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்துடுது, தன்னை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்க, தனக்குள்ள யாராவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா உடனே கோபம் வந்துடும், சடனா எரிஞ்சு விழுவாங்க. அப்ப ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னா, நீங்க தான் ஞானம்லாம் அடைஞ்சிட்டீங்களே, ஏன் உங்களுக்கு என்ன புரியலையான்னா, அந்த வாசனை இருக்குல்ல உள்ள, ஏற்கனவே பதிவுகள் இருக்கு இல்லையா, அது வெளிப்படுத்திடும், டக்குன்னு வெளிப்படுத்திடும். அந்த நிலை வந்து என்ன புரியுது அப்படின்னா, அந்த பிரம்ம ஞானம் வந்து பரோட்ச ஞானமா இருக்கும். அது தினசரி அனுபவத்துக்கு வரணும்னா அந்த நிதித்தியாசனம் வந்து கைகூடலன்னு பார்க்கணும். நிதித்தியாசனம் தான் இங்க முக்கியம். அதாவது இது மாதிரி பாடங்கள் எல்லாம் படிச்சு நம்ம தெளிவான பிறகு கூடுமான வரைக்கும் நடைமுறைக்கு வாழ்க்கையில கொண்டு வந்துடணும். அப்பப்ப கதை கேட்டுட்டு போற மாதிரி போயிட்டு திருப்பி நம்ம அன்றாட வாழ்க்கையை வாழ்றதுனால நமக்கு எந்த மாற்றமும் நடக்காது. இதை கேட்டமே இதனால என்ன செஞ்சோம், இதை படித்தமே இதனால என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம அதை நடைமுறைப்படுத்தி ப்ராக்டிக்கலா வந்து நம்ம சரியா இருக்கிறோமா, யாராவது நம்மளை கோபமா திட்டினா ஹர்ட் ஆகாம இருக்கோமா, யாராவது நம்மளை புகழ்ந்தா புலங்காங்கிதம் அடையாம இருக்கிறோமா, அல்லது தேவையற்ற விஷயங்களுக்குள்ள நுழையாம இருக்கிறோமா, இப்படி நமக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணி பண்ணி நம்ம நல்லா தான் இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் சிக்காம இருக்கிறோம், கூடுமான வரைக்கும் நம்ம எதுக்கும் தலையிடாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற தெளிவோட அப்படியே சாட்சி பாவனையில இந்த உலகத்தை கொடுக்கப்பட்ட கடமைகளை அழகா செஞ்சுக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அவர்கள் சாதித்து விடுவார்கள், மற்றவர்கள் சாதிப்பது கஷ்டம். ஏன்னா இங்க வந்து ஜீவன் முக்தி பிரசித்தையேங்கிறாரு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜீவன் முக்தி பிரசித்தையே அப்படின்னா ஞானம் வந்து ஜீவன் முக்தி அடைவதற்கு உதவி செய்யணும். அப்போ உண்மையை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அந்த ஜீவ முக்தி நிலை என்பது நடைமுறைக்கு அனுபவமா வரணும். அப்போ வாசனைகள் நீங்க வேண்டும் என்று புரிய வைக்கிறார். இதுக்கு நம்ம ஏற்கனவே ஓமானமெல்லாம் பார்த்துருக்கோம் வேதாந்தத்துல. இப்ப வந்து ஒரு கயிறு வந்து எரிக்கப்பட்டு அப்படியே கிடக்கும். நீங்க வந்து ஒரு கயிறை வந்து பெட்ரோல் ஊத்திட்டு கீழே போட்டு நெருப்பு வச்சு பாருங்களேன், அந்த கயிறு வந்து திப்பு திப்புன்னு எரிஞ்சு அந்த பூரா அணைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கயிறு மாதிரியே கிடக்கும். அந்த கயிறு வந்து எரிஞ்சு போயிடும், பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் கயிறு மாதிரியே கிடக்கும். அந்த மடிப்பு, அந்த சுருக்கம், அதையெல்லாம் அப்படியே ரியல் கயிறு மாதிரியே தெரியும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் போய் அதை காலில் மிதிச்சிங்கனாலோ கையில் தொட்டிங்கனாலோ அப்புறம் தான் தெரியும் அது சாம்பல்ட்டு. ஏன்னா எரிஞ்சாலும் அந்த கயிறுடைய உருவம் மாறாது, அப்படியே அந்த உருவத்திலேயே காட்சி கொடுத்துட்டு இருக்கும். அது மாதிரி இங்கே நமக்கு வந்து வாசனைகள் வந்துடுது, ஞானம் வந்துடுது, ஆனால் வாசனைகள் இன்னும் உள்ள இருக்கு. அப்போ அது முழுமையா எரிக்கணும் இல்லையா? அப்போ எல்லாம் எரிஞ்சாதான் நம்ம வந்து நம்ம நிலையில சரியா வந்துட்டோம், சாதிச்சிட்டோம், நின்றுட்டோம், நிலை பெற்றுட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இல்லைன்னா அந்த பழைய வாசனைகள் வலிமை பெற்று நம்மை மீண்டும் மீண்டும் இந்த உலக விவகாரத்தில் சிக்க வச்சிட்டோம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மாட்டாம ரொம்ப எச்சரிக்கையா நம்ம அணுகணும். நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை மட்டும் செய்யணும். தேவையில்லாத விவகாரங்களுக்குள்ள போய் மூக்க நுழைச்சி சங்கடங்களை வாங்கிக்க கூடாது. அவரவர்கள் வாழ்க்கையை அவங்கவங்க வாழணும்னு விட்டுடணும். யாருடைய வாழ்க்கையை நம்ம திருத்தக்கூடாது. திருத்துறதுக்கு நம்ம வரல. திருத்த சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. கேட்கட்டும்னு சொல்லி நீங்கள் மேலும் நான் அப்பா இல்லைவா, நான் தாத்தா இல்லைவான்ட்டு ஏதாவது சொல்ல போனீங்கன்னா சங்கடங்களை விலை கொடுத்து வாங்கிக்குவீங்க. அது வீணா உங்களை மன வருத்தத்தை உண்டு பண்ணும். அப்போ ஆத்ம ஞானம்ங்கிறது கை கொடுக்காம போயிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து நடைமுறையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் இருக்குது. அதனால நாம் வந்து இந்த பாதைக்குள்ள சரியா வந்துட்டோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு கூடுமான வரைக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க வாழட்டும்னு விட்டுறோம். ஏன்னா இங்க நாம் அட்வைஸ் பண்றதுனால உலகம் மாறுமானா எப்படி மாறும், நம்ம உறவுகள் மாறும்னா எப்படி மாறும், அப்படிலாம் மாறவே மாறாது. ரெண்டாவது, மாற்றம் செய்யக்கூடிய நபர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா வயது காரணமா மாறவும் மாட்டாங்க. ஐந்தில் வளையாதது 50 வளையுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு 50 ஆள போய் எங்க நான் எப்பிருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அத்தியாத்ம ஞானமெல்லாம் படிச்சுட்டீங்க, இன்னும் இப்படியே இருக்கிறீங்க, கொஞ்சமாவது மாறுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மாற மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் இடையில வந்து கற்றுக்கிட்டது தானே அவங்களுக்கு. இப்போ அந்த பழக்க தோஷம் வாசனைகள் எல்லாம் வந்து அவரை சீக்கிரம் மாறாது, மாற்றவும் முடியாது. இந்த பாடத்திட்டத்தினுடைய தீவிரம், அப்புறம் இந்த பாடத்திட்டத்தின் மூலமா அந்த நிலை பெற வேண்டும் என்ற வைராக்கியம், இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். கதை கேட்குற மாதிரி கேட்டு போறவங்கெல்லாம் வந்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையில அந்த நிலையை அடைய மாட்டாங்க. மரணம் வரும்போது மீண்டும் பிறவிக்கு வந்துருவாங்க. ஏன்னா தப்பிக்க முடியாது. காமாதி கிளேச பந்தம்ங்கிறார். இங்க வந்து காமாதி அப்படின்னா எல்லாமே காமம், கோபம், குரோதம், லோபம், ஆசை, பொறாமை, அப்புறம் சிறிய சிறிய மனோராஜ்யம் எல்லாம் இருந்தால் மனம் இன்னும் வெளியில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அந்த மனதிலே அமைதி இல்லை, சாந்தி இல்லை. ஆகவே ஒருவன் நான் பிரம்மம் என்று சொன்னாலும் உள்ளே ஆசை இருக்கிறது, உள்ளே கோபம் இருக்கிறது. அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை என்பது முக்திக்கு வழிவகுக்காது. அவன் வாழும்போதும் மனதில் அமைதியும் சந்தோஷமும் இருக்காது. ஏன்னா முக்தினா வாழும்போதே அடையக்கூடிய ஆனந்தம். ஆனால் அவன் வார்த்தைகளில் தெளிவு இருக்கும், செயலில் பார்ப்பவர்களுக்கு நல்ல மனிதர் மாதிரி நல்ல கேரக்டர் மாதிரி காட்டிக்குவாங்க, ஆனால் மனதுக்குள்ள ஆசையும் கோபமும் இருக்கும், வெளிப்படாமல் இருக்கும். இதை தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. இதை வந்து பகவத்கீதையும் சொல்லும், காம ஏச குரோத ஏச அப்படின்னு ஒரு பகவத்கீதையினுடைய ஸ்லோகம் இருக்கு. காமமும் கோபமும் ஞானத்தின் இரண்டு எதிரிகள் அப்படின்ட்டு பகவத்கீதை பேசுது. அப்போ இங்கே வந்து காமமும் குரோதமும் ஞானம் அடைவதற்கான எதிரி. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இடத்துல ஒரு காழ்ப்புணர்ச்சி வருதா ஆசை வருதா அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா இன்னும் உங்களிடத்துல அந்த பற்று இருக்குது, பந்தம் இருக்குது, முழுமையாக நம்ம நீங்களை அப்படிங்கிறதுல தெளிவாயிக்கணும். அப்புறம் இமீடியட்டாக இந்த பாடத்தை கேட்டு தெளிவு அடையிறது மட்டும் இல்லை, அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கு தான் வித்யாரண்யர் வந்து நமக்கு உதவி பண்ணுறார். ஏன்னா குரு வந்து சாஸ்திரத்தை காட்டி கொடுத்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பாடுபடுறாங்க. வாழும்போதே அந்த ஜீவன் முக்தியில் வாழணுங்கிறதுக்காக. அப்போ அதனால் இங்கே நாம் வந்து பகவான் ஆதிசங்கரர் சொல்லி வர்றார். என்ன சொல்கிறாருன்னா, ஞானம் வந்த பிறகும் வாசனை சாயம் இருக்கணும், ஏனெனில் அவித்தை போனாலும் அதன் பழைய சாயல் இருக்கலாம், அதனால் மனம் மெதுவாக முழுமையான அமைதியை நோக்கி திரும்ப வேண்டும் என்று அவரும் சொல்லி கொடுக்கிறார். இதுக்கு வந்து நம்ம இன்னொரு அவமானம் கூட சொல்லுவோம். எப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து மேலே ஃபேன் போட்டிருக்கோம், மின் விசிறி இருக்கு இல்லையா, வீட்டில் வந்து ஃபேன் போடுவோம், கரண்ட் நீங்கள் போட்ட உடனே கரண்ட் பாஸ் ஆகி ஃபேன் நல்லா வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுது. கரண்ட் போன உடனே மின் இணைப்பு நிறுத்திய பிறகும் அந்த ஃபேன் ஆனது இன்னும் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு தான் நிற்கும், உடனே நிற்காது. அப்போ அந்த ஃபேன் வந்து கரண்ட்டு போயிட்டு நின்றுடணும் இல்லை, அப்படி டக்குன்ட்டு அப்படிலாம் நிற்காது. ஏன்னா திருப்பி அது ஃப்ரீயாக அந்த பேரிங் ஃப்ரீயில் அப்படியே சுற்றிட்டு தான் நிற்கும். அது மாதிரி இங்கே நம்ம இடத்துலையும் சாஸ்திர ஞானம் உள்ளே வந்துடும், எல்லாம் புரிஞ்சிடும், ஆனால் வாசனைகள் நிற்காது, வாசனைகள் வெளிவந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பழைய வாசனைகள் இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவு. அதாவது நித்திய அனித்திய வஸ்து விவேகம் இருக்கு இல்லையா, புத்திசாலித்தனம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம விசாரணை பண்ணி பார்த்து இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே சிக்கிட்டு இருக்கோங்கிறத கவனித்து உடனடியாக அதை நம்ம சரிப்படுத்திக்கணுங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதனால ஞானம் வந்த பின்பு அவித்தியை இல்லை, ஆனால் பழைய வாசனை சில காலம் இயங்கலாம், அதை மீண்டும் மீண்டும் நிஷ்டையால் அமைதியால் விவேகத்தால் நிறுத்த முயற்சி செய்ய வேண்டும். அப்போ இந்த ஸ்லோகம் வந்து சாதகனுக்கு தருகின்ற முக்கியமான உபதேசம் என்ன அப்படின்னா, சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஞானம் வந்து விட்டது, இனி எதுவும் நான் செய்ய வேண்டியது இல்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்றால், அப்படி இல்லை, ஞானத்திற்கு பிறகும் மனதை எப்போதும் தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகும்னா, அந்த மனதில் திருப்பி ஏதேனும் ஒரு அழுக்கு வந்து சேரும், மீண்டும் சம்ஸ்கார வாசனை இழுத்துறோம், அப்புறம் மீண்டும் அவன் அந்த பழைய பாதைகளுக்கு போயிடுவான். இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கும், நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இது ஏகப்பட்ட பேர் பார்த்தாச்சு. நானே வந்து என்னுடைய பாடத்தில் சக மாணவராக ஒருத்தர் வந்தார், அத்தியாத்ம ஞான வகுப்புகளில் கலந்துக்கிட்டாரு, அப்புறம் வேதங்கள் எல்லாம் படித்தாரு, நல்லாவே போயிட்டு தான் இருந்தது. ஆனால் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் அந்த பாதையை விட்டு வெளியே போயிட்டார். அப்படின்னா என்ன காரணம், மன தூய்மை இல்லை, இடையில மனசு எங்கேயோ கெட்டு போச்சு, ஏதோ ஒரு தவறான விஷயம் யாரோ ஒருத்தர்கிட்ட பேச போய் அவங்க வந்து குழப்பி விட்டுட்டாங்க. அப்போ இது மாதிரி யாரோ ஒருத்தர் குழப்பி விடுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானமெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அல்லது உங்கள் சக ரிலேஷன்ஷிப்புக்கிட்டையோ பேசுனீங்கன்னா, அதெல்லாம் வெட்டி வேலை, இந்த வேதாந்தமெல்லாம் படித்து என்னையா, அதெல்லாம் வயசானவங்களுக்கு ஆனது, நீ இப்போ போய் வேதாந்தத்தை படித்து நீ என்ன சாதிக்க போகிற, உருப்பிடுற வழியை பாரு, உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, இன்னும் எவ்வளோ வயசு இருக்குது, இது இப்பயே வேதாந்தம் படித்து நீ என்ன பண்ண போகிற, உனக்கு ஏஜ் ஆகட்டும், அதெல்லாம் 80-70 வயசில் போய் கடைசியாக படிச்சுனா போதும், இப்போல்லாம் ஒன்றும் நீ படிக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து டைவர்ஷன் பண்ணுவாங்க நம்மளை. ஏன்னா நம்ம ஒரு 35-40 உள்ளே வந்தோம்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. 25-20 வரமாட்டாங்க, பெரும்பாலும் வர்றதில்லை, நாங்களும் பார்க்குறோம், ஏதோ ஒரு சிலர் தான், அது ரொம்ப ரேர் கேஸு. மற்றபடி கொஞ்சம் 40-45 உள்ளே வந்தாலும் சூழ்நிலைகள் விடாது, அதுதான் நம்ம தடைகள் என்று சொல்கிறோம். அது அத்தியாத்மிகம், அதிபௌதிகம், அதி தெய்வீகம் என்ற தடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆதி பௌதிகத்தில் வந்து உண்டாகக்கூடியது, ஏற்கனவே நம்முடைய பதிவுகளினால வெளிப்படக்கூடியது. அதனால் அதையெல்லாம் நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து இந்த பாதையிலிருந்து வெளியேறிடுவோம். வெளியேறி இருக்கிறார்கள், ஆகவே அதையும் மனதில் வைத்து கொண்டு இதில் பயணம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்ப ஞானத்துக்கு பிறகும் நம்முடைய மனதை நாம் எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இந்த ஸ்லோகம் மிக ஆழமான ஒரு உண்மையை சொல்கிறது என்றால், ஞானம் வந்த பிறகும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற பேய்கள் நம்மை ஆட்டுவிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நாம் ஜீவன் முக்தி அடைவதற்கு பலன் கொடுக்கும், ஜீவன் முக்தியும் முழுமையாகும். அப்ப ஞானம், ஒளி, வாசனை, சயம், அமைதி இரண்டும் சேர்ந்தால் அங்கு ஜீவன் முக்தி. அப்ப இந்த நிலையை நம்ம உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகம், இந்த 50வது ஸ்லோகத்துல பாக்குறோம். அப்ப இதுல நல்லா உள் வாங்கிக்குங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து குருமார்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. அடுத்தது, ஜீவன் முக்திரியம் மா பூ ஜன்மாபாவே துவகம் கிருதி தர்ஹி ஜன்மாபிதே சத்யேவ ஸ்வர்க மாத்ராத்து கிருதி பவான். இது வந்து 51வது ஸ்லோகம். இது என்ன சொல்றதுன்னா, இந்த ஜீவன் முக்தி எனக்கு வேண்டாம், ஜன்ம அபாவே மறுபிறவி இல்லாத போது, நான் ஏற்கனவே கிருதார்த்தன், என் காரியம் முடிந்தது, ஆகவே எனக்கு பிறவி திருப்பி வரும், அந்த சொர்க்கம் அதிகபட்சமாக சொர்க்கம் வரை மட்டுமே நம்ம வாழ்க்கையை அடைவோம், அப்படி இப்படின்னு எதையாவது போட்டு சிக்கிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது ஒருவன் சொல்லலாம், எப்படி சொல்லலாம்னா, எனக்கு வந்து ஜீவன் முக்தி வேண்டாங்க, மறுபிறவி இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒருத்தன் என்ன எதிர்பார்ப்பான்னா, நான் வாழும்போது எனக்கு ஜீவன் முக்தி எல்லாம் வேண்டாம், ஆனா நான் மீண்டும் பிறக்க கூடாது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இந்த ஸ்லோகம் அதுக்கு தான் பதில் சொல்லுது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து எனக்கு ஜீவன் முக்தி வேண்டாம், மறுபிறவி இல்லாமல் இருந்தால் போதும் என்று நினைக்கிறாயா? அப்படி நீ நினைப்பாயாகில் உனக்கு இன்னும் பிறவி இருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. நீ அதிகபட்சம் சொர்க்கத்தை பெற்றவன் போலவே இருக்கிறாய், இன்னும் முழு முக்தி உனக்கு கிடைக்கவில்லை என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது இங்க என்ன புரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல அப்படின்னா, அந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஆன்மீகவாதியினுடைய மனநிலை இங்கு விமர்சிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஒரு ஆன்மீக பாதையில வருகின்ற பெரும்பாலானவர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, ஏதோ நம்ம வாழ்ற வரைக்கும் அப்படியே சாமி கும்பிட்டு இருப்போம், அடுத்தது பிறவா பெருநிலை, இறைவனை பின்னாடி அடைஞ்சா போதும், அடுத்து நம்ம பிறக்க கூடாது அவ்வளவுதானே, அப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு கடைசியில் நம்ம பிறக்காம போயிடுறது நல்லது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த ஸ்லோகம். இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் சுகம் இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் துக்கம் இருந்தாலும் பரவாயில்லை, நான் அதை ஏத்துக்கிறேன், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில அந்த சுகமோ துக்கமோ அதை அப்படியே நான் ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டேன், நான் அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போய்க்குவேன், அப்புறம் என்னுடைய அன்றாட வாழ்க்கைகள்ல எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும் நான் சரியா செய்யறேன், ஆனா நான் சாகும்போது எனக்கு முக்தி கிடைச்சிட்டா போதும், பிறவி இல்லாமல் போனால் போதும் அப்படின்னு ஒருத்தன் நினைப்பானாயில், அவனுக்கு அந்த முழுமையான வேதாந்த நோக்கம் வந்து புரியவில்லை, அந்த வேதாந்த நோக்கம் வந்து அறிவதற்கான வாய்ப்பு இல்லை என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, ஏனெனில் இன்னும் துக்கம் இருக்கிறது, இன்னும் மனக்லேசம் இருக்கிறது, இன்னும் நான் உடல் என்ற வாசனை இருக்கிறது, அதனால் மறுபிறவி இல்லாமல் போனாலும் இப்போதே சுதந்திரமாக வாழாதவன் முழுமையாக கிருதார்த்தன் அல்ல அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதாவது இந்த ஸ்லோகத்துல அதான் முக்கியமான பாயிண்ட். அதாவது அகம் கிருதி அப்படின்னா, நான் ஏற்கனவே கிருதார்த்தன், நான் ஏற்கனவே செயலை செய்பவன், என்னுடைய காரியம் முடிந்து விட்டது, செய்து முடித்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, அதாவது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அதனால பிறவி இல்லாமல் போனாலும் இப்போது சுதந்திரமாக வாழாதவன் முழுமையான கிருதார்த்தன் ஆக முடியாது. ஆகவே ஜீவன் முக்தி வேண்டாம் என்ற மனநிலை ஏன் வருகிறது, எப்படி வருகிறது என்று பார்த்தா, ஞானம் வந்திருக்கலாம், ஆனால் காமம், கோபம், சோகம், பயம் முதலியவைகள் இருந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணக்கூடிய மனிதர்கள், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழும் போது அதை நான் வருவதை எதிர்கொண்டு அதை நான் சரிபடுத்திக் கொள்கிறேன், அது வந்தால் வந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி நினைப்பதற்கு காரணம் அவர்களுடைய மனம், அந்த மனநிலை அவர்களை ஏமாற்றி விடுகிறது என்று இங்க சொல்றார். ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம எடுத்துக்கணும். ஏன் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பாதையில வருவாங்க, ரொம்ப ஆர்வமா வருவாங்க, நிறைய படிப்பாங்க, அப்புறம் அப்படியே பாதையை விட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் அதை விட்டு வெளியே போயிட்டவங்களும் நான் பார்க்குறேன். இப்போ நான் வெளிப்படையாக சொல்லணும்னா, இப்போ நான் இந்த 12 வருஷமா நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆன்மீக வகுப்பில் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு 10 பேர் தான் இருப்பீங்க இந்த குரூப்பில். அதிகபட்சமாக இந்த குரூப்பில் வந்து 10 பேர் தான், மீதி பேரெல்லாம் புதியவங்க தான், மீதி எல்லாரும் புதுசாக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனா இந்த குரூப்ல வந்து நான் ஆரம்பத்துல 2017 ஸ்டார்ட் பண்ணும்போதும் இதே 400 பேர் 500 பேர் இருந்தாங்க. பராபரம் பாடசாலையில இதே 400 பேர் 500 பேர் இருந்தாங்க. அப்ப ஆர்வமா வந்து அந்த நம்ம எடுக்கப்பட்ட உபநிஷத்து வகுப்புகள் எல்லாம் படிச்சாங்க. பகவத்கீதை அது இது படிச்சுட்டு சூப்பர் அற்புதம் அருமை ஆஹா ஓஹோ அப்படி இப்படி நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல, இடையில அவங்க அவங்க காணாம போயிட்டாங்க. அவங்க யாரும் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நிறைய பேர் வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க அப்படியே வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது மாதிரி எத்தனை மாணவர்கள் நம்ம பார்த்தாச்சு, நம்ம ஸ்கூல்ல பாக்குற மாதிரிதான். இப்ப ஸ்கூல்ல வந்து வாதியார் மட்டும் அப்படி இருந்துகிட்டே இருப்பாரு, மாணவர்கள் மட்டும் வந்து வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்ல அப்படிதான் நடக்கும், எல்லா ஸ்கூல்லயும் வாதியார் மட்டும் அப்படியே கிடப்பாரு ஸ்கூல்ல வருஷ கணக்கா, பல வருஷமா இருப்பாரு அவரு. ஆனா மாணவர்கள் மட்டும் வந்து வந்து போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வேதாந்த சாஸ்திரத்திலயோ நாம மட்டும் அப்படியே இருக்கிறோம், மாணவர்கள் மட்டும் வந்து வந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா பட் ஜென்ரல் எஜுகேஷன் மாதிரி இங்க வந்து மாணவர்கள் வந்து வந்து போகக்கூடாது. ஏன்னா ஜென்ரல் எஜுகேஷன்ல வந்து வந்து போறதுக்கு என்னன்னா, அவன் அடுத்தடுத்த நிலைக்கு போறான். அவன் வந்து 10th முடிச்சுட்டான், பிளஸ் ஒன் போயிடுவான், பிளஸ் ஒன் முடிச்சோடனே பிளஸ் 2 போயிடுவான், அப்புறம் காலேஜ் போயிடுவான். அவன் வந்து அந்த வாதியார்கிட்டயே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இந்த பாடம் அப்படி இல்லை, இந்த வாதியார்கிட்ட படிச்சா மட்டும்தான் பயன் கொடுக்க முடியும். வேற வாதியாரை மாத்தி படிச்சா இது எப்படி பயன் கொடுக்கும்? இது வாதியார் வாதியார மாத்தி மாத்தி படிக்கிற பாடமா இது? அப்படி கிடையாது இல்லையா. அப்ப நிறைய பேருக்கு இந்த பேசிக் ஃபண்டமெண்டலே புரியாம வாதியாரையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க, வேற வேற ஃபீல்டுக்கு போயிடுவாங்க, வேற வேற சப்ஜெக்டுக்கு மாத்திக்குவாங்க, இப்படி இருப்பாங்க நிறைய பேர் நம்ம பாக்குறோம். அப்ப இதனால என்னன்னா, இந்த மனநிலை தான் வந்து அவர்கள் வாழ்க்கையில அவங்க அடைய வேண்டிய இலக்குக்கு தடையா மாறிடுது. இதுக்கு வந்து அவங்களே அவங்க காரணம், அத்தியாத்மிகம் அப்படின்னு சொல்றோம், தனக்குத்தானே தடை. அப்ப இந்த தடை ஏன் வருது அப்படின்னா, அந்த அஜ்ஞானம் இன்னும் இருக்கு. அதாவது வாசனைகள் மூலமா அவங்க கிட்ட வெளிப்படுகின்ற அந்த சோகமும் கோபமும் பயமும் அவர்களை வந்து அவங்க பாதையில முன்னேறுவதற்கு விடாம தடைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படியே அவங்க இல்ல இல்ல நான் என்னுடைய வைராக்கியத்தினால நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ரெடி ஆயிட்டேன், என்னால கண்டிப்பா இதை அச்சீவ் பண்ணிடுவேன்ட்டு அவங்க கான்பிடென்டா இருந்தாலும் மற்றவர்களால் தடை வரும். உறவுகளால், சொந்தத்தினால, மனைவியினால கணவனுக்கோ, கணவனால மனைவிக்கோ, அல்லது பிள்ளைகளாலேயோ தொந்தரவு வரும். அதாவது இந்த பாதையில நம்ம பயணிக்க விடாம நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பே நம்மளை தடுத்துருவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க சரியில்லை, இதை ஆன்மீகங்கிறது இப்போ இந்த வயசுல உனக்கு தேவையா, குடும்பம் பொறுப்பு இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அவங்க நம்மளை உடனே டைவர்ஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நாமளும் வந்து புரியாம குடும்பத்தை உதறுற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்குறதுனால தான். அதாவது இங்கே எல்லாம் குடும்பத்தையே விட்டுட்டு சாமியாரை போற மாதிரி நம்ம நம்மளுடைய கேரக்டரை மாத்திக்கிட்டு அது மாதிரி எல்லாம் பண்றதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். ஆனா இங்க அத்தியாத்ம ஞானம் வந்து அப்படி சொல்லல, நீ எதையுமே விட்டுட்டு போயிட்டு அங்க அப்படியே சாமியார போயிட்டு காவி கட்டிக்கோ அப்படின்னு சொல்லல, மனதளவுல துறந்துட்டு பற்று இல்லாம இருங்கிறது மட்டும்தான் சொல்லுது. அந்த ஞானம் தெளிவு வந்து விட்டா நம்ம குடும்பத்துல எல்லார்ட்டையும் டீல் பண்ணலாம், ஆனா எதை மேலேயும் பற்று இல்லாம ஆசைகள் இல்லாம அழகா நடந்துக்கலாம். அப்ப அவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும், என்னடா இவரு எதுலையுமே சம்பந்தப்படாம அழகா ஒதுங்கிறாரு, தேவையான விஷயத்துக்கு மட்டும் வந்துடுறாரு, மற்ற விஷயங்களுக்கு கைட் பண்ண மாட்டோம் அப்படியே நகர்ந்துக்கிறாரு, நல்லா ஒரு மாதிரி வித்தியாசமா போயிட்டாரு அப்படின்னு அவங்க நம்மளை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அப்படிதான் நம்ம டீல் பண்ணணும், வீட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பண்ணணும். ஏதாவது போய் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போயோ, அவங்களுக்கு ஏதாவது கருத்துக்களை திணிக்க போனாலோ ப்ராப்ளம் வந்துடும். அது குழந்தைகிட்ட சொன்னாலும் வந்துடும், மனைவி கிட்ட சொன்னாலும் வந்துடும், அல்லது கணவன் வந்து மனைவி மூலமா இந்த பிரச்சனையை கேட்டான்னா அவர் மூலமா மனைவிக்கு பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல வந்து அப்படியே கட்டி கொடுத்து போகிறதுன்னு சொல்லுவாங்க. அதை கண்டுக்காம அப்படியே நம்ம நமக்கு இந்த ஞானத்துல நிக்கிறதுக்கான தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு சாதுரியம் இருக்கணும், ஒரு சாதுரியம்னு சொல்லணும் அதை, அதுக்கு அதுக்கு தான் பேரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, ஏதோ எங்கிருந்தோ அடையிற ஒரு விஷயம் இல்லை, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம இடத்துல இருக்கிற அஜ்ஞானங்களை நீக்கிட்டா நம்ம அந்த அறிவா தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய அப்ரோச் என்னவா இருக்கும்? அழகா எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி எப்படி எந்த இடத்துல எப்படி டீல் பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிய வந்துடும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து ரைஸ் ஆகிடும்னு சொல்கிறேன் நான். சாதாரணமாக நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அஜ்ஞான வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கிற பிஹேவியருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி பாடங்களை படிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்ம நடந்துக்கிற பிஹேவியருக்கும் வித்தியாசம் மாறிடும். அப்போ மற்றவர்களுக்கு புரியும், இவர் ஏதோ கொஞ்சம் ஹை லெவலில் போகிறாரு, அனாவசியமாக எதுலையும் சம்மந்தப்பட மாட்டேங்கிறாரு, தப்புனா அந்த தப்பை மட்டும் சரியா வந்து திருத்திட்டாரு, திருப்பி போயிடுறாரு, அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு போறாரு, தேவையில்லாம விவகாரத்துக்குள்ள வர்றதில்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த தப்பு கூட நமக்கு பாதிப்பு வர்ற மாதிரி இருந்தாதான் அந்த தப்பை நம்ம தப்புன்னு சுட்டி காட்டணும். மற்றவர்கள்கிட்ட அவங்க தப்பா போறாங்கிறத டைம் சொல்லலாம், ரெண்டு டைம் சொல்லலாம், கேர் பண்ணலன்னா விட்டுடணும், அவ்வளவுதான். திருப்பி அவங்களை விட்ட போய் அதை நாம் அதிகமாக சொல்ல போனால் அது சங்கடங்களில் வந்து முடிஞ்சும். அப்போ இங்கே அத்வைதத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, சாகும்போது மட்டும் இங்கே முக்தி கிடைப்பது கிடையாது, வாழும்போதே முக்தி. அதாவது நீங்கள் வாழுகின்ற பொழுதே உங்களுக்கு முக்தி. அப்படின்னா என்னன்னா, உடல் இருக்கும், உலகம் இருக்கும், ஆனால் பழைய கர்ம பலன்களும் நடந்துகிட்டு இருக்கும், எல்லாம் அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஆனால் இவற்றால் பாதிக்கப்படாத சாட்சி சுபாவம், அதாவது எது நடந்தாலும் இந்த உடம்பு இருக்கட்டும், அதனுடைய கடமை அது செய்து, அதுக்கு என்ன பசிக்குதா சாப்பிடட்டும், மலஜல உணர்வு வருதா போயிட்டு வரட்டும், இது மாதிரி அதனுடைய தேவைகள், அதுக்கு காய்ச்சல் வருதா மருந்து சாப்பிடட்டும், இது மாதிரி உடம்பினுடைய தேவைகளை உடம்புக்கு கொடுத்துக்கிட்டு பார்த்துக்கணும். உலகம் நம்ம முன்னாடி இருக்கும், உலகத்தில் விவகாரங்கள் நடக்கும், அந்த விவகாரத்துலேயும் நம்ம ஈடுபடணும். விவகாரத்துக்கே நான் வரமாட்டேன் அப்படி நான் போய் குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறேன்ட்டு போய் ஒளிஞ்சிக்க கூடாது. உலகத்துக்குள்ளேயே இருக்கணும், விவகாரத்துலேயும் தலையிடணும், நமக்கு பாதிப்பு வராத மாதிரி விவகாரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம டீல் பண்ணணும், அப்படியே அழகாக அதை கொண்டு போகணும். அப்புறம் அந்த நிலையில் நமக்கு பழைய கர்ம வாசனைகள் வரும். நம்ம ஏற்கனவே சிறிய வயசில் பண்ண சில அஞ்ஞான விஷயங்கள், புரியாமல் செய்த தவறுகள், இதெல்லாம் அப்பப்போ வெளிப்படும். அப்போ நம்ம இப்போ இருக்கிற ஞானத்தினால அதை பார்த்துட்டு, இது வேண்டாமே, இதை செஞ்சோம்னா மீண்டும் சிக்கிக்குவோம், இதை விட்டுடலாம் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம மறுபரிசீலனை பண்ணி அதை நீக்கிக்குவோம். அப்போ இது மாதிரி நாம் டீல் பண்ணிட்டு இந்த பாடி மைண்டை அப்படியே ஆக்டிவேட்டாகவே வச்சுக்கிட்டு, அதில் சம்மந்தப்படாமல் நம்ம சாட்சியாக இருந்து இந்த உலகத்தை கையால் கற்றுக்கிட்டா, அதுக்கு பேர் தாங்க முக்தி. அதுதான் உண்மையான முக்தி, ஜீவன் முக்தின்னு பேர். ஜீவன் முக்தின்னா வாழும்போதே மனிதன் வந்து மனசஞ்சலம் இல்லாமல் அமைதியும் ஆனந்தமும் கொண்டவனாக வாழுகின்ற வாழ்க்கை முறைக்கு பேரு ஜீவன் முக்தின் பேரு. விதேக முக்தியும் அப்படிதான், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜீவன் முக்திங்கிறது ஏதோ உடம்பு இருக்கும்போது, இந்த ஜீவன் இருக்கும்போது வாழுகின்ற அந்த ஆனந்தம் என்பது உடல் விட்ட பிறகு அடைவது கிடையாது. இந்த உடல் இருக்கும்போதே நான் உடல் அல்ல என்ற நிலையில் அடைகின்ற இன்னும் ஒரு மிகப்பெரிய பரிணாமம் என்று அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி புரிஞ்சு இங்கே நம்ம நடைமுறைக்கு வரணுங்கிறது இங்கே வித்யாரியனர் வந்து இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார். பகவான் ஆதிசங்கரன் அடிக்கடி வலியுறுத்துவது என்ன அப்படின்னா, முக்தி என்பது மரணத்துக்கு பின்னாடி கிடைக்கின்ற ஒன்று அல்ல, அது அஞ்ஞானம் நீங்குகின்ற தருணம்தான் முக்தி என்று பகவான் ஆதிசங்கரரும் தன்னுடைய பல நூல்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். சொர்க்கம் மாத்திரமா அப்படின்னு ஏன் சொர்க்கம் உதாரணமாக கொண்டு வருகிறார்கள் அப்படின்னா, சொர்க்கம் என்பது சுகம் தருகின்ற இடம், அங்க தற்காலிகமான ஒரு சுகம் இருக்கும், ஆனால் முடிவில் என்ன, அந்த சுகம் அப்படியே பர்மனண்டா இருக்குமானா, இல்லை, சொர்க்கத்தில் இருந்தாலும் மீண்டும் பூமிக்கு வரணும். வேதாந்த சாஸ்திரம் மட்டும்தான் சொர்க்கம்ங்கிறது உண்மை கிடையாது, மற்ற சாஸ்திரங்கள்லாம் சொர்க்கம் இருக்கு. அப்ப சொர்க்கலோகத்துல போய் நீங்க ரம்பா மேனகா ஊர்வசியோட வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், கற்பனையா கனவு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தாலும், திருப்பி நீங்க இந்த உலக விவகாரத்துக்குள்ள வரும்போது ரங்பா ஊர்வசி மேனகெல்லாம் காணாம போயிடுவாங்க. அப்ப உங்களுக்கு திருப்பி கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இங்க தெரியும். அப்ப என்ன, கொஞ்ச நேரம் மனசு சந்தோஷமா இருந்தது, கற்பனையா ரம்பாவோட வாழ்ந்தது, ஊர்வசியோட வாழ்ந்தது, அதாவது கனவுல சந்தோஷமா இருந்தது. கனவு களைஞ்ச பிறகு மீண்டும் விவகாரம் ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த விவகாரத்துக்குள்ள பாதிப்புகளை சந்திப்போம். அப்பவும் நமக்கு என்ன, அந்த நிலை திரும்ப வருது இல்லையா. அப்ப இது வந்து போகக்கூடிய நிலை இல்லையா, சொர்க்கம்ங்கிறது நிரந்தரம் இல்லை, இப்ப வாழுகின்ற வாழ்க்கையும் நிலைமை இல்லை. அப்ப இது புரிஞ்சிட்டா நம்ம உண்மையான சொர்க்கம் எங்க, நம்ம மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷமும் ஆனந்தமும் தானே, அப்ப அதை நோக்கி நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறத இங்க சொல்றது. இத பகவத்கீதை சொல்லும், க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகே விசந்தி அப்படின்னு சொல்லும், புண்ணியம் முடிந்து விட்டால் மீண்டும் பிறப்புக்கு வந்து விடுவான் அப்படிங்கிறத பகவத்கீதை சொல்லும். அதாவது ஒருத்த புண்ணிய பலன் மூலமா நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். சொர்க்கம் நரகம் என்பது நம்ம இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை தான். அதனால நிறைய பேர் அது எங்கேயோ போய் ரொம்ப ஊர்வசியோட வாழ்றான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த உதாரணம் எல்லாம் சொல்லிட்டேன். நீங்க சொர்க்கலோகம்னா இந்த பூமியிலேயே சகல சௌபாக்கியங்களோட நீங்க வாழலாம். அதாவது நல்ல வீடு, வசதியான வீடு, காரு, பங்களா, ஒரு பொண்டாட்டிக்கு மூணு பொண்டாட்டி, நாலு பொண்டாட்டி, அப்புறம் பொண்டாட்டி மட்டும் இல்லை கூட வேற வேலைலாம் வச்சுக்கலாம், எல்லாமே சொர்க்கத்துல இருக்கு இல்லையா. ஏன்னா தெரிஞ்சு மூணு பொண்டாட்டி, தெரியாம மூணு பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு வாழ்றதெல்லாம் இருக்கு. நிறைய பேர் பணக்காரங்கெல்லாம் அப்படிதான் வாழ்றாங்க. அது என்னன்னா ஒரு ஜாலி லைஃப், அது சுகம், சுகமா இருக்கும், என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட். ஆனா எவ்வளவு நேரம், புண்ணியம் தீர்ற வரைக்கும் தான். அந்த புண்ணியம் முடிந்து விட்டால் மீண்டும் வாழ்க்கை அப்படியே திருப்பி போடும். அப்போ வந்து அவன் எப்படிப்பட்டவனு கீழே வந்துடுவான். அப்போ அவனுக்கு வாழ்க்கையில் படாத கஷ்டமெல்லாம் படுவான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். நானே நிறைய பேர் அப்படிலாம் பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் பார்த்துருக்குறேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சின்ன பையனாக இருக்கும்போது பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, அப்பயே வந்து ஃப்ளை மவுத் கார் வச்சுருப்பாங்க. நான் வந்து அப்போது 6வது 7வது படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ரிலேஷன் தான் அவங்க, என்னுடைய சொந்தக்காரங்க, பெரிய பணக்காரங்க. ஃப்ளை மவுத் காருன்னா அந்த காலத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்து இறங்கும் காரு. இந்த காலத்துலலாம் அதை விட பயங்கரமான கார்லாம் வந்துருச்சு. அன்றைக்கு வந்து ஃப்ளை மவுத்துன்னா பெரிய காஸ்ட்லி கார், அது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து இறக்கி வச்சுருப்பாங்க. அந்த காரில் தான் அவங்க போவாங்க வருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பணக்காரங்க கடைசியாக அவங்க சாகும்போது அவங்க பணத்தை எடுக்கிறது கூட கையில் பணம் இல்லை. எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, பிஸ்னஸ் லாஸா இல்லை என்ன நடந்ததுலாம் தெரியாது. நான் எனக்கு விவரம் இல்லாத வயசு. அப்புறம் திடீர்னு அவங்க கடைசியில் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்தா அந்த ஒரு குடிசை வீட்டில் அவங்க வந்து பணத்தை எடுக்கிறது கூட காசு இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பணம் போட்டு எடுத்தாங்க அந்த பாடியை. அக்கப்பக்கம் இருந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா ஆளு கொஞ்சம் பணம் போடுங்க அப்படின்னு கலெக்ஷன் பண்ணி அப்புறம் அந்த குடிசை வீட்டிலேருந்து அந்த பாடியை எடுத்துகிட்டு கொண்டு போய் புதைச்சாங்க. அப்போ நாங்கள் எங்கள் அம்மாவோட தாத்தாவோடலாம் நான் போனேன், போய் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓ இப்படி வாழ்ந்தவங்க இப்படி நடக்குமா வாழ்க்கையில் அப்படின்னா அப்படி நடக்குது. அப்போ எப்படிப்பட்ட கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் மரண தருவாயில் எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போகிற ஒரு நிலை வருது இல்லையா. பணம் காணாமல் போயிடுது, வாழ்க்கை மாறி போயிடுது. அப்போ அவங்க என்ன கஷ்டப்பட்டு வாழ்ந்துருப்பாங்க. ஃப்ளைமவுத் காரில் போனவங்க குடிசை வீட்டில் இருக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. மரணம் வந்தப்போ கேள்விப்பட்டு நாங்கள்லாம் போய் பார்க்கும்போது தான் அவங்க இவ்வளோ மோசமாக வாழ்ந்துருக்காங்க அப்புறமேட்டுன்னு தெரிஞ்சுது. அப்போ எவ்வளோ தூரம் அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒதுக்கிட்டாங்க, ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகிட்டாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஏன்னா அவங்க நிலைப்பாடு வந்து கேவலமாயிடுச்சதுனால அவங்க யாருக்கிட்டையுமே கான்டாக்ட் இல்லை. நம்மளை எவ்வளோ மரியாதையாக பார்த்தவங்க நம்மளை இந்த நிலையில் பார்த்தா ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாரையும் விட்டு ஒதுங்கிட்டாங்கங்கிறத நம்ம அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது மாதிரியெல்லாம் நடக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும். அந்த ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். பணக்காரன் பணக்காரனாவே இருக்க மாட்டான், ஏழை ஏழையாவே இருக்க மாட்டான். இது அப்படியே ஒரு சைக்கிள் தானே, லைஃப்ங்கிறதே ஒரு சைக்கிள் தான். அப்படியே ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆனா இந்த ஏற்ற இறக்கம் தான் இருமைகள். இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அது சுகமும் துக்கம் என்று நம்ம அதுக்கு பேர் வச்சிருக்கோம். ஏற்றம் வந்து விட்டால் சுகம், இறக்கம் வந்து விட்டால் துக்கம். அப்ப இங்க சுகம் துக்கம் என்ற அந்த இரு வேறுபாடுகளுக்குள் இருப்பதுதான் வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையை மாறும் என்பதை இது போன்ற பாடத்தில் வந்து விட்டவனுக்கு புரிந்துவிட்டால் அவன் இந்த வாழ்க்கையை சமநிலைப்படுத்தி வாழ கற்றுக்கொள்வான். அவன் தேவையற்ற விசய சுகங்களில் ஈடுபட மாட்டான். அப்படி ஈடுபட்டால் எனக்கு அடி விழுங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கி தான் இந்த பாடத்துல வந்து வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இருக்கான். திருப்பியும் போய் அடி வாங்க விரும்ப மாட்டான். இப்போ என்ன நம்ம குறைஞ்சி போச்சு, எல்லாம் கிடைச்சிருக்குல்ல, உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் திருப்தியா இருக்குது, போதும் போதும் என்ற மனம்தான் பொன் செய்யும் மருந்து அப்படின்ட்டு இப்போ வந்து வாழ்க்கையில அமைதியா கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு 4 பேருக்கு உபகாரமா வாழ்ந்துட்டு இந்த உடம்பை விட்டுட்டு போறது தான் புத்திசாலித்தனம். இன்னும் எதையோ செய்யறேன் சாதிக்க போறேன்னு மற்றவனை பார்த்து நம்ம சுட்டுக்க கூடாது. அது நிறைய பேர் அவங்கவுங்க பிராரப்தப்படி அவங்க வாழ்வாங்க. அப்புறம் ரெண்டாவது ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் வேற, நம்முடைய குணம் வேற. இப்ப நம்ம இந்த மாதிரி பாதையில வந்த பிறகு நமக்கு சத்துவ குணம் மேலோங்கிடும். சத்துவ குணம் மேலோங்கிய பிறகு நம்மளால ரஜோ குணத்துல வேலை செய்ய முடியாது. இப்போ நிறைய பேர் இன்னும் சம்பாதிக்கணும்னு ஓடுவாங்க, வயசான காலத்துலையும் பணம் பணம் அலைவாங்க. 70 வயசு ஆடினாலும் ஏதாவது ரிட்டையர்மெண்ட்ல ஏதாவது செய்யலாமா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதாவது வாதியார் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் வரும், பென்ஷனும் வச்சு வட்டி கூட்டலாமா இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற அளவுக்கு மைண்ட் செட்டை சிந்தனை பண்ணக்கூடியவர்களாம் இன்னும் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன மைண்டு அந்த அளவுக்கு வந்து விவகாரத்திலேயே வச்சிருக்கோம். அதுக்கு காரணம் வந்து ரஜோ குணம். ஆனால் தமோ குணத்தில் வந்துட்டீங்கன்னா இன்னும் மோசம். அது வந்து எப்பயுமே நம்மளை சோம்பேறி ஆக்கி எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனா பண்ணி சாஸ்திர ஞானம் கூட உள்ள வராத மாதிரி கெடுத்து வாழ்க்கையை தொலைச்சிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யாருக்கு சத்துவ குணம் வருதோ அவன்தான் இந்த சாஸ்திரத்துக்குள்ள வருவான், வந்து சாஸ்திர ஞானத்துல அடைய வேண்டிய அற்புதங்களை அடைவான்னு பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இது நல்லா புரிஞ்சுக்கணும், ஆத்மா வந்து எப்போதும் முக்திய இல்லைதான் இருக்கு. அதை அறியாமல் நாம வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை இழுத்து போட்டு சிக்கல்ல பண்ணிக்கிறது அஜ்ஞானம் என்று சொல்றார். அப்ப இந்த பாடம் வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு வரணுங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து சாதனுக்கு தருகின்ற உபதேசம் என்ன அப்படின்னா, முக்தி என்பது ஏதோ எதிர்காலத்துல கிடைக்கும்னு தேடக்கூடாது, அல்லது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடக்கூடாது. இப்போதே மனக்லேசங்களை நீக்க வேண்டும். இந்த வினாடியிலேயே இப்போதே மனதில் தேவையற்ற விசய சுகங்கள் வருவதை நீக்க வேண்டும். ஞானத்தில் நிலை பெற வேண்டும். நிதித்தியாசனம் என்ற கற்ற வித்தையை கற்ற கல்வியிலே நிற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்ப திருவள்ளுவர் அதை சொல்றாரு இல்லையா, கற்ற விஷயத்திலே நிற்க வேண்டும் அப்பா, நிற்காம போயிடாது அப்படின்னு சொல்றாரு. நிற்க அதற்கு தக, நீ எதை படித்தாயோ அதற்கேற்றவாறு நின்று விடு, திருப்பி மாறாத வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது நிறைய பேருக்கு புரியுறது இல்லையா, அதனால புரிஞ்சுக்கணும், நிற்க வேண்டும் இந்த பாடத்துல, நிற்க வேண்டும், அந்த கற்ற கல்வியை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அதுதான் வாழும் போதே சுதந்திரம், அதுதான் வேதாந்தத்தின் நோக்கம் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு நிரூபணம் செய்கிறது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து மிக தெளிவான ஒரு தவறான ஆன்மீக மனநிலையை திருத்துகிறது. மரணத்துக்கு பின்பு முக்தி என்பது முழுமையான வேதாந்த நோக்கம் கிடையாது. நிறைய பேர் ஏதோ வாழ்ற வரைக்கும் எப்படி வேணா இருந்துட்டு போலாம், செத்த பிறகு முக்தி அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க, அல்லது சாகும்போது முக்தி அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற முக்தி என்ன, ஏதோ இறந்த பிறகு நம்ம கைலாசத்துக்கு போவோம் அல்லது வைகுண்டத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அல்லது ஏதோ நம்ம இறந்த பிறகு மீண்டும் பிறக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, இதெல்லாம் இங்க முக்தி. முக்தி என்பது வாழும் போதே அடையக்கூடிய ஜீவன் முக்தி. அந்த நிலை நம்ம இங்க அடைந்து விட்ட பிறகு நமக்கு அடைவதற்கு ஒன்றும் இல்லை, அவன்தான் மீண்டும் பிறக்க மாட்டான். ஏன்னா இங்க ஜீவன் முக்தியில வாழுகின்ற உண்மை சாதகன் வந்து எப்படி ஆயிடுவான், ஞானி ஆயிடுவான். அப்ப அந்த ஞானத்துல அவனுக்கு என்ன ஆசைகள் இருக்கும், ஒன்றும் இருக்காது. மனசு வந்து அப்படியே எந்த ஒரு பற்று இல்லாம ஆனந்தமா உலகத்தை வேடிக்கை பார்க்கும், வருவதை ஏத்துக்கும் போறதை கவலைப்படாது, அப்படி ஒரு மனநிலை. அதாவது ஞானினுடைய மனநிலை எப்படின்னா, இப்போ அவருக்கு என்ன வந்தாலும் அதுல விருப்பு வெறுப்பு காட்ட மாட்டாரு, வந்தாலும் சரி ஓகே போகுதா ஓகே, ரெண்டுக்குமே பேலன்ஸா வாழ்றது. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஞானிக்கு பணம் ஒரு பயங்கரமா வருதா, வரட்டும், பணம் வந்தாலும் அவருக்கு மயங்க மாட்டாரு. இப்போ பணமெல்லாம் இல்லை கரைஞ்சி போகுதா, பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சா, கவலைப்பட மாட்டாரு. அப்ப இந்த மாதிரி இரண்டு பரிமாணங்கள்ல இரு நிலைகளையும் பார்த்து மயங்காத சமநிலை உள்ளவன் தான் ஜீவன் முக்தன். அப்படி இருக்கணுங்கிறத சொல்றாரு. அந்த நிலை இருந்து விட்டால் போதும், அவனுக்கு பிறவி கிடையாது. ஏன்னா மனசு இல்லை, இல்லை எதையுமே சமமா பார்க்கக்கூடிய பக்குவம் வந்துருச்சு. அந்த நிலை ஜீவன் முக்த நிலை, அந்த நிலை அடையணும். அதுதான் இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஆழமான விஷயம். அது இந்த ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார். அடுத்தது 52. சயாதிசய தோசேன ஸ்வர்கோ ஹேயோ யதா ததா ஸ்வயம் தோசதமாத்மாயம் காமாதி கிம்ன ஹியதே. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சய சயாதிசய தோசேன அப்படின்னா, சய அதிசய தோசேன, குறைவு மற்றும் அளவுக்கு உட்பட்ட தன்மை என்ற தோஷத்தால், ஸ்வர்கோ ஹேயோ யதா ததா, சொர்க்கம் ஆகிய விஷயங்களில் கைவிடப்பட வேண்டியது. ஏனென்றால் இந்த காமம் முதலியவைகள் வந்து நம்மை அந்த சொர்க்காதி விஷயங்களில மாட்ட வச்சிடும். ஆசை என்ற ஒரு விஷயம் நம்மளை வந்து மாட்ட வச்சிடும், அது வந்து அழிவுக்கு உட்பட்டது, அளவுக்கு உட்பட்டது, அதனால் அதை கைவிட வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, சொர்க்கம் கூட வந்து ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது, அதனால நம்ம ஏதோ இங்க இறந்த பிறகு நம்ம சொர்க்கலோகம் போயிடுவோம் அல்லது நம்ம அங்க போய் சுகமா இருக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது மனதுல தவறான ஒரு அபிப்பிராயம் இருந்து கொண்டு, இந்த வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நான் அதை ஏத்துக்கிறேன், ஆனா இறந்த பிறகாவது நான் சொர்க்கத்துக்கு போறேன்னு இல்ல, அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி இப்படின்னு ஒரு தவறான புரிதலை வைத்துக்கொண்டு, கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய நிகழ்காலத்துல வாழாம கற்பனையான வாழ்க்கைய எதிர்காலத்துல திட்டமிடுறோம் இல்லையா, அதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. ஏன்னா இங்க சொர்க்கம் என்பது நிரந்தரம் அல்ல, ஆனால் அதையும் தாண்ட வேண்டும், அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே சமயம் ஆசை கோபம் பொறாமை அகங்காரம் ஆகியவைகளை மனதில் பிடித்து வைத்துக் கொண்டிருந்தால் நாம் என்ன பண்ணுவோம், மீண்டும் எதையா போய் சிக்குவோம். அப்ப இந்த மாதிரி விவகாரங்களுக்குள்ள நிறைய பேர் போய் சிக்கி சிக்கிதான் மீண்டும் இங்க வந்து மாட்டுறாங்க. சய மற்றும் அதிசய என்று இரண்டு தோஷங்களை சொல்றாரு. சய அப்படின்னா அழிகின்ற, சொர்க்கமும் அழிந்து போகக்கூடியது, புண்ணியம் தீர்ந்து விட்டால் அந்த சுகபோக வாழ்க்கை நமக்கு கிடைக்காது, மீண்டும் நம்ம கஷ்டப்பட வேண்டி வந்துடும். அதிசய அப்படின்னா ஒரு அளவுக்கு உட்பட்டது. அப்ப இங்க சொர்க்கம் வந்து ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சொர்க்கம்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், வாழுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற சுகம், அந்த சுகத்தை வந்து நம்ம சந்தோஷமா வாழலாம். அப்ப அது யாருக்காவது வந்து இந்த மாதிரி புற விஷயங்கள்ல ஏற்றி வைத்து கொண்ட அஜ்ஞான விஷயங்கள்ல ஆசைகள் இருந்து நம்ம ஏதோ பின்னாடி இறந்த பிறகு சொர்க்கத்துல போய் சந்தோஷமா இருக்கலாம், இந்த வாழ்க்கை தான் கஷ்டம், அடுத்த பிறவியிலாவது சந்தோஷமா இருக்கலாம், அப்படி இப்படின்னு மனப்பான்மை இருந்தா அதையெல்லாம் மாத்திக்குங்க அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஏன்னா இப்ப நிறைய பேர் நம்ம வயசானவங்ககிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கை போங்க, ரொம்ப சலிப்பாச்சு, இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்க முடியல, அடுத்த பிறவியாவது நல்லா அமையட்டும், இந்த பிறவியில நான் படாத கஷ்டம் பட்டுட்டேன், அடுத்த பிறவியிலாவது சந்தோஷமா இருக்கிறேனான்னு பாக்குறேன், அடுத்த பிறவியிலாவது நான் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு திருப்பியும் அடுத்த வாழ்க்கை வாழணுங்கிற ஆசையினால இப்படி எல்லாம் பேசுவாங்க. நிறைய பேர் பேசுறத நம்ம நடைமுறையில பாக்குறோம். ஆனா அதெல்லாம் நிரந்தரமா கேரண்டியா அடுத்த பிறவி இவங்களுக்கு இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அமைஞ்சிருமா? இந்த பிறவியே இவங்க எதிர்பார்த்த மாதிரி அமையல. ஆக்சுவலி இவங்க இந்த பிறவியே மாத்தலாம் இல்லையா, மாத்த தயாரா இல்ல, அடுத்த பிறவி மட்டும் எப்படி மாத்துவாங்க? அதாவது இது இவங்களே இவங்களை ஏமாத்திக்கிறது. அந்த நிலை வந்து நிறைய பேர் இடத்துல இருக்குதுங்கிறது இந்த இடத்துல சொல்றாரு. நிறைய மனிதர்கள் வந்து இப்படிப்பட்ட காமாதி விஷயங்கள்ல தோஷத்துல சிக்கிக்கிறாங்க, அது வந்து அவங்களுடைய அஜ்ஞானம் தான். அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி மனப்பான்மை இருந்தா அதை மாத்திக்கிட்டு வாழும் போதே வந்து ஜீவன் முக்தியை அடைஞ்சிருங்க. இந்த உடல் மனசு இருக்கும் போதே இந்த உலகத்துல எந்த மீதும் பற்று வைக்காம வருவது வருவதும் போவது போவதும் அப்படிங்கிற ரெண்டையுமே கவலைப்படாம ஏத்துக்கிற சமநிலை எண்ணத்துக்கு வந்துருங்க அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இப்ப இந்த ஸ்லோகம் சொல்லும் போது நான் திருப்பி திருக்குறள் தான் ஞாபகப்படுத்துவேன். எப்போ வந்து எந்தெந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் வருதோ அங்க நான் மீண்டும் திருக்குறள்ல ஒரு குறள் எடுத்து சொல்லுவேன். அது என்னன்னா, வேண்டுதல் வேண்டாமையிலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. அப்ப நமக்கு இடும்பை இல்லைன்னா துன்பமே இல்லை என்று அர்த்தம். யாருக்கு? வேண்டுதல் வேண்டாமையிலானடி சேர்ந்தார்க்கு. எனக்கு ஒண்ணு வேணும் ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிற இரண்டு விஷயங்களை பற்றாத நிலையை யார் அடைகிறானோ அவனுக்கு என்றும் துன்பம் இல்லை. அப்ப அவன் தானே ஜீவன் முக்தன். அதைத்தான் இங்க இவர் அடைய சொல்றாரு. இங்க வித்யாரண்யர் வந்து ஜீவன் முக்தன் அப்படிங்கிறது வேண்டுதல் வேண்டாமை இல்லாத நிலையை சொல்றார். அத திருவள்ளுவர் அப்படி சொல்றாரு, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லைங்கிறார். அப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு இப்போ என்னன்னா பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிடும். எனக்கு ஏகப்பட்டது வருதுப்பா, பட்டும், நோ ப்ராப்ளம். என்கிட்ட இருந்து எல்லாமே போகுதுப்பா, போகட்டும், நோ ப்ராப்ளம். அப்ப இதுதான் பேலன்ஸ். ஆனா எனக்கு வருதுங்க போது ஆஹா அருமை அருமை, எனக்கு சூப்பரா வருது, எல்லாம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறதோ, போகும்போது ஐயோ என்கிட்ட போகுது, என்னை விட்டு போகுது, பணம் போகுது, உறவு போகுது அப்படின்னு துடிக்கிறதும் அஜ்ஞானம். அப்ப இந்த நிலையை பேலன்ஸ் பண்ண தெரியணும். அப்ப இதுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. ஞானம் இல்லாம பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒரு அஜ்ஞானினால இந்த பேலன்ஸ் பண்ண முடியுமா? அவன் பணம் வந்தாலும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுவான், பணம் போனாலும் விழுந்து புரளுவான், துடிப்பான், கவலைப்படுவான், கஷ்டப்படுவான். அப்ப இந்த நிலை வந்து அஜ்ஞானியினுடைய நிலை. ஆனா ஞானியை பொறுத்த வரைக்கும் எது வந்தாலும் எது போனாலும் வேண்டுதலும் கிடையாது வேண்டாமையும் கிடையாது, அப்படியே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக உயரிய நிலையில அவன் நிற்பான். அந்த நிலையை நம்ம கத்துக்கணும். தெரியலனாலும் அதை ஏற்படுத்திக்கணும், அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும், வாழ்க்கையில அதை அனுபவமாக்கி பார்க்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இங்க நம்ம காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம்ங்கிற எல்லா விஷயங்களையும் கடக்க முடியும். இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். அப்ப இப்ப நம்ம என்னன்னா, நான் இப்போ முழுமையற்றவன், ஏதாவது கிடைத்தால் தான் நிறைவு என்ற பல தவறான எண்ணங்களை நாம் மனதில் ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த ஆசைகளின் வழியில அஜ்ஞானத்தின் வெளிப்பாடாக நாம் இந்த காமம், குரோதம், பந்தம் போன்றவற்றில் சிக்கிறோம். ஆகவே இதுல இருந்து நம்ம விடுபட வேண்டும் அப்படிங்கிறத எல்லா மகான்களும் அறிவுறுத்துறாங்க. பகவத்கீதையும் அதை சொல்லுது. காம குரோதி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம், ஆசையிலிருந்து கோபம், கோபத்திலிருந்து மயக்கம், அதன் பின்னர் அந்த மயக்கத்தின் காரணமாக, மதி மயக்கத்தின் காரணமாக அழிவு. அப்ப இந்த நிலை வந்து ஏன் உண்டாகிறது என்றால் அஜ்ஞானம், ஆசை, இதுதான் முக்கிய காரணம் என்பதனால இதை நீக்கிக்கொள் என்று இங்க ரிஷிகள், மகரிஷிகளும், இந்த மாதிரி வித்யாரண்யர் போன்ற சுவாமிகளும் நமக்கு புரிய வைக்கிறாங்கிறது இங்க பாக்குறோம். அப்ப இந்த ஸ்லோகத்துல வித்யாரண்யர் நமக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிற ஒரு ஓமானத்தோட பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தன் வந்து விஷம் குடிக்கிறான், ஒருத்தன் வந்து விஷம் குடிக்கிறான், அவனிடம் வந்து மற்றவர்கள் சொல்கிறாங்க, அது விஷம்ப்பா, அதை குடிக்காத, அதை விட்டுடு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்றான், இல்லை இல்லை, நான் இந்த விஷத்தை குடிச்சே ஆகணும், ஏன்னா எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு அவன் திருப்பி வாழ்க்கையினுடைய வெறுப்புத்தன்மையை அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு, நான் வந்து விஷம் குடிச்சு சாக போறேன், நான் வந்து வாழ்ந்து என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அப்படி இப்படின்னு அந்த விஷ பாட்டில் கையில் வச்சுக்கிட்டே மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கிறேன். அப்போ இதை கேட்குற நமக்கு அவன் எப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானியாக இருக்கிறான், எவ்வளோ ஒரு அபத்தமான காரியத்தை செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோமோ அதே ஒரு கான்செப்டை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சில செயல்களில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஓமானமாக எடுத்து சொல்கிறார். எப்படின்னா இப்போ ஆசை கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மற்றவர்கள் மூலமாக நம்ம இடத்துல திணிக்கப்படுறதுனால நம்ம இடத்துல வந்து ஏதேனும் ஒரு வகையில கோபம் வெளிப்படும் அல்லது ஆசை வெளிப்படும், அதாவது அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப அந்த நேரத்துல நாம் அதை பிடித்து கொண்டு இது எனக்கு தேவை என்பதாக நாம் அதை கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நாம் அதை டீல் பண்றோம். அப்ப ஒரு அஜ்ஞானி எப்படி வந்து விஷம் வந்து சாப்பிட்டா நம்ம உயிர் பிழைக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த விஷத்தை கையில வச்சுக்கிட்டு நான் விஷத்தை சாப்பிட போறேன்ட்டு மிரட்டிக்கிட்டு அந்த விஷத்தை கையில வச்சுக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கானோ, அது மாதிரி இவனுக்கும் அந்த ஆசை கோபம் காமம் என்பது வந்து நம்முடைய முக்தி பாதைக்கு ஞான பாதைக்கு அழிவை கொடுக்கக்கூடியது என்று தெரிந்தும் தெரிந்துமே கையில் வைத்து கொண்டு அதை விவகாரத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று பார்த்தால் அவன் எப்படி தேருவான்? அவன் தேரமாட்டான். அவன் வந்து இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் ஒரு நாள் உண்மையிலேயே விஷம் குடிச்சிருவான், அது மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் ஒரு நாள் அந்த நிலையை அடைந்து விடுவான் அப்படிங்கிறனால அவன் தேரமாட்டாங்கிறத இங்க சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அதாவது இந்த எக்ஸாம்பிள் மூலமா நாம இதை ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு விஷயத்த விட முடியல அப்படின்னா பை ப்ராக்டிக்கலா நீங்க அதை விட்டுட்டேன்னு மைண்ட் லெவல்ல சொன்னாலும் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை ஆக்டிவேட் பண்ணிடும் மைண்ட். அப்படிதான், ஏன்னா மைண்டை பொறுத்த வரைக்கும் மிரட்டிக்கிட்ட மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் அதை ரியலா மாத்திடும். சும்மா விஷம் சாப்பிட்றேன் விஷம் சாப்பிட்றேங்கிற ஒரு போலித்தனமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் வந்து உண்மையிலேயே ஒரு நாள் சாப்பிட்டுருவான், அது நடந்துரும். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு கதை இருக்கு. அது எப்படின்னா ஒரு சின்ன கதை தான், புலி வர்ற கதைன்னு நம்ம படிச்சிருப்பான் ஸ்கூல்ல படிக்கும்போது. ஒரு பையன் என்ன பண்ணுவான், மாடு மேய்க்க போவான், மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். அங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த பக்கத்துல தூங்கிட்டு இருப்பான். அப்புறம் அங்க விவசாயிகள்லாம் வந்து பக்கத்துல வயல்வெளிகள்ல விவசாய வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, நாத்து நட்டுக்கிட்டு இருப்பாங்க, களை எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விவசாய பூமி, அங்க நெல் பயிரிடுற விவசாய பூமி. இவனுக்கு பொழுது போகல, படுத்துக்கிட்டே இருப்பான், போர் அடிக்குது. உடனே என்ன பண்ணுவான், சரி எல்லாரையும் மிரட்டுவான், அந்த விவசாய வேலை பண்றவங்களெல்லாம் மிரட்டுவோம் அப்படின்ட்டு புலி வருது புலி வருதுன்னு கத்துவான். இவன் புலி வருது புலி வருதுன்னு கத்துன உடனே அந்த விவசாய வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் லபோலபோன்னு கத்திக்கிட்டு புலி வருதாமா ஓடுங்கடா, ஏதாவது கடிச்சிட போகுது நம்மளை தூக்கிட்டு போயிட போகுதுன்ட்டு பயந்துக்கிட்டு அந்த விவசாய வேலை செய்கிறவங்க எல்லாம் அறக்க பறக்க இங்கேயும் அங்கேயும் ஓடி ஒழிஞ்சிக்குவாங்க புலி வருதுன்னு நினச்சிக்கிட்டு. அதை பார்த்து இவன் விழுந்து விழுந்து சிரிப்பான், கை தட்டி சிரிப்பான், எல்லாம் ஓடிட்டாங்களா ஆஹா ஓஹோன்ட்டு அவன் கை கட்டி சிரிச்சுக்கிட்டு புலி வர்றதுன்ட்டு எல்லாரையும் மிரட்டுனான்ட்டு அப்புறம் சொல்லுவான், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எல்லாரும் எங்கடா புலின்னு சொல்லி கேட்டு வந்தா, சும்மா நான் வந்து பயமுறுத்தினேன் நீங்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னு பாக்கலான்ட்டு அப்படின்ட்டு கிண்டெல்லாம் நக்கலா சொல்லுவான். அப்ப உடனே அந்த விவசாய வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் அவனை திட்டிட்டு, நீ என்னடா விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க, நாங்கெல்லாம் எவ்வளவு சீரியஸா வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், உனக்கு மாடு மேய்ச்சிட்டு சும்மா தூங்க முடியலையா, வெட்டி வேலையா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சதம் போட்டு போயிடுவாங்க. இப்படி வந்து இவன் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணா ரெண்டாவது டைம் இதே மாதிரி பண்ணும்போது ஜனங்க திருப்பியும் பயந்துட்டாங்க. அப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சு, உண்மையிலேயே மூணாவது டைம் வந்து இவன் அதே மாதிரி ஒரு நாள் மாடு மேய்க்க போறான், மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், உண்மையிலேயே புலி வந்துருதுங்க. உண்மையிலேயே புலி வந்த உடனே ஒரு மாடை கடிச்சிடுச்சு, கடிச்சு தூக்கிட்டு போகுது ஒரு மாடை. ஐயோ புலி வந்துருச்சு புலி வந்துருச்சு, இப்ப கத்துறான். கத்துன உடனே யாருமே வரல. ஏன் வரல, இவனுக்கு இதே வேலையை போச்சு, எப்ப பார்த்தாலும் புலி வருது புலி வருதுன்னு சொல்லி நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், அதனால இவனுக்கு இப்பயும் இதே மாதிரிதான் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விவசாய வேலை செய்து கொண்டிருந்த அதே மக்கள் வந்து உதவிக்கு வரவில்லை. அதனால என்ன ஆயிடுச்சு, அவனுடைய மாடுகளை பூரா புலி கடிச்சு எல்லா மாட்டையும் கொண்டுடுச்சு. ஒரு மாடு ஒரு மாடுன்னு மாத்தி மாத்தி கடிச்சு எல்லா மாட்டோட ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு அது காட்டுக்கு ஓடிடுச்சு. அப்ப இவனுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு நஷ்டம் நடந்துருச்சு. என்ன, அந்த அஞ்சு மாடோ ஆறு மாடோ வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தவன் இவன் வந்து மாடு மேய்க்கிற வேலை, மற்றவங்க எல்லாம் கூலி வேலை. அப்ப இந்த மாடு வைக்கிற முதலீட்டுக்கு மோசம் பண்ணிக்கிட்டான் இவன் வந்து, ஒரு சும்மா வாய் ஜவடால் அடிச்சு தன்னுடைய வாழ்க்கைய தொலைச்சிட்டான் அப்படிங்கறது ஒரு கதை. அப்ப இந்த கதையினுடைய தாத்பரியம் என்ன, சும்மா வந்து பொய் சொல்லிட்டே இருந்தா ஒரு நாள் நிஜம் ஆயிடுது இல்லையா, நிஜமா வந்துட்டாலும் அது பொய்யன்னு மற்றவங்க நினைப்பாங்க. அப்ப ஒரு விஷயத்த வந்து மீண்டும் மீண்டும் சொன்னா அது உண்மை ஆகிடுறதா நம்ம நினைக்கிறோம், ஆனா அது உண்மையாவும் ஆயிடுது, மற்றவர்களுக்கும் அதனுடைய முக்கியத்துவம் மறந்து போயிடும். சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கிறான், இதை போய் கேட்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்ப இந்த மாதிரி விஷயம்தான் இங்க இதை உபமானமா எடுத்து சொல்லி புரிஞ்சுக்கணுங்கிறாரு. ஏன்னா நம்ம வந்து சும்மா ஒரு டைம் தானே கோபம் வருது, ஒரு டைம் தானே நான் இதை பண்றேன், அதனால தப்பு இல்லை, நான் சும்மா நடிப்புக்காக செய்கிறேன், நான் சும்மா ஏமாத்திக்கிட்டு செய்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு வாழ்க்கையை வாழக்கூடாது. உண்மையா நாம வந்து எதுக்காக வந்தோமோ அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும், நாம உண்மையா இருக்கணும், அதுதான் இங்க முக்கியம். சும்மா மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு பயமுறுத்துறதுக்காக நாம வந்து நடிக்கிறதோ ஏமாத்துறதோ நடைமுறை வாழ்க்கையில செஞ்சு பார்க்க கூடாது அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறாரு. அது நிறைய இது மாதிரி ஓமான கதைகள் வந்து இன்னுமே இருக்கு. அப்ப இங்க வந்து காமம் கோபம் மனதின் உள்ளே வந்து இருக்கின்ற ஒரு புகை போலங்கிறாரு. அந்த புகையானது எப்ப வேணா நெருப்பு வச்சுக்கிட்டு தான் லைட்டா புகை விட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நீங்க காத்து அடிச்சதுன்னா அந்த நெருப்பு திருப்பி தணல் நல்லா வேகமா பிடிச்சி திபு திபுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த வாசனைகள் இருக்கு இல்லையா, விசய சுகங்கள் இருக்கு இல்லையா, அது எப்போ வெளிப்படலாம் அப்படின்னு ரெடியா அப்படியே புகை கசிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நீங்க கொடுத்தீங்கன்னா படப்படப்படன்னு தீ பிடிச்ச மாதிரி அது அப்படியே திபு திபுன்னு வெளியே வந்து உங்க வேலையை காட்டிடும். அப்பதான் வாழ்க்கையில நம்ம திரும்பி பாக்குறதுக்குள்ள நமக்கு நிறைய காலங்கள் போயிடும். அதாவது இந்த பாடத்துல வந்து வெற்றி பெறாம போனவங்க நிறைய பேர் வந்து அப்படி நிறைய தொலைச்சிருக்கிறவங்கள நான் பாக்குறேன். அதாவது அந்த டைம்ல நல்லா வருவாங்க, அப்புறம் இடையில டைவர்ஷன் ஆகி வேற ஃபீல்டுக்குள்ள போயிடுவாங்க. ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அவங்க திருப்பி இந்த பாதைக்குள்ள வரணும்னு நினைப்பாங்க, ஆனா வர முடியாது. ஏன்னா அந்த 20 வருஷத்துக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள், அவங்களால மனநிலையில மாற முடியாது, செயல்முறையும் மாத்திக்க முடியாது, பல கமிட்மெண்ட் பல பிரச்சனை அப்படியே அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத ஃபீல் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ண முடியும், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி கண்ணு நல்லா இருக்கிறப்ப சூரியனை பார்க்காம கண்ணு கெட்டு போன பிறகு சூரியன் எங்கன்னு கேட்டுக்கிட்டு வெளியே வந்தா ஒருத்தன் பார்க்க முடியுமா? அது மாதிரி வாழ்க்கையில் நல்லா இருக்கும் போதே இந்த அத்தியாத்ம ஞானத்தை கத்துக்கிட்டு வந்த வேலையை முடிக்காம எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி காலத்துல பண்றேன்ட்டு வர்றவன் கடைசி காலத்துல பண்ண முடியாது. ஏன்னா கேட்கறதுக்கு காது கேட்காது, காது மந்தமாயிடும், உடம்பு ஒத்துழைக்காது, பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே தூக்கம் வந்து தூங்கிடுவாங்க. அதாவது இந்த வேதாந்த பாடத்துக்கு வயசான பிறகு வரலான்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு சொல்றேன், நிறைய பேர் வேதாந்த பாடத்துக்கு இப்போ என்ன அவசரம், அதெல்லாம் வயசான பிறகு பார்த்துக்கலாம், இப்போ இந்த வயசுலயே போய் வேதாந்த படிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு நிறைய பேர் நம்மளை தட்டி கழிப்பாங்க. ஆனா இப்போ கேட்காம வயசான பிறகு கேட்கலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க, அது எப்படிங்க நடக்கும்? வயசான பிறகு கேட்கவே முடியாது. காரணம் என்ன, காது போயிடும், உடம்பும் ஒத்துழைக்காது, கேட்கிற மனநிலையும் இருக்காது. ஏன்னா ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு அப்புறம் கடைசியா வாழ்க்கைய உடம்ப விடும்போது நான் ராமகிருஷ்ணான்னு சொன்னேன்னா எங்க வாய் ராமகிருஷ்ணான்னு சொல்லும்? வேணா வாய் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ராமகிருஷ்ணான்ட்டு, அது உள்ள இருந்தா ஆத்மார்த்தமா சொல்லுமா? ஆத்மார்த்தமா சொல்லாது. அது சின்ன வயசுல இருந்தே ராமகிருஷ்ணாங்கிறத ஆத்மார்த்தமா சொல்லி வந்தவங்களுக்கு தான் மரண தருவாயில கூட ராமகிருஷ்ணாங்கிறது ஆத்மார்த்தமா வரும். ஆனா இந்த மாதிரி ஆத்மார்த்தமா ராமா அப்படின்னு வந்தது யாரு? மகாத்மா காந்தி. உதாரணம் எடுத்துக்கணும், மகாத்மா காந்தி அடிகள் வந்து எப்பவுமே ராமநாம சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதாவது மன தூய்மைக்கான ஒரு அருமையான மந்த்ரா வந்து ராம மந்த்ரா. அது அவரு ரொம்ப ராம பக்தர், ராமா ராமான்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப அவருக்கு புல்லட் அவருடைய நெஞ்சில பாஞ்ச உடனே ஹே ராம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உயிரை விடுறாரு பாத்தீங்களா. அப்ப அந்த ராமங்கிற வார்த்தை அந்த இடத்துல வருது பாருங்க, அங்கதான் அது எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம். அதாவது நம்ம கிட்ட ஆத்மார்த்தமா இருந்தா அது வெளிப்பட்டுடும். ஆனா அப்போதைக்கு நம்ம சும்மா டைலாக் அடிக்கிற மாதிரி விஷயத்தை பண்ணிட்டு இருந்துட்டு உண்மையா நம்ம பண்ணோம்னா அப்படி பண்ண மாட்டோம். நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, ஏதோ ஒரு ஆணி அடிக்கும்போது கையில அடிபட்டுச்சுன்னா ஐயோன்னு தான் சொல்லுவீங்க, ராமான்னு சொல்லுவீங்க. வீட்டுல வந்து ராமா ராமான்ட்டு நம்ம சொல்லிட்டு இருப்போம், சுத்தி எடுத்து ஆணி அடிக்கும்போது கையில தவறி சுத்தி பட்டுரும், ஐயோ வலி தாங்க முடியலம்மா, ஏன் அப்ப ராமான்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப ஐயோங்கிறது தான் நமக்கு வாயில வருது, ராமாங்கிறது வரமாட்டேங்குது. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், அது நடைமுறைக்கு இல்லை, அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து நடைமுறையில கொண்டு வரல, அது கடைசி காலத்துல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம், எப்படி முடியும், அது நடக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்ப இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அதாவது இப்ப நான் இதெல்லாம் எதுக்கு இப்படி எல்லாம் எடுத்து நடைமுறை உண்மைகளோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இது அனுபவம். அப்ப இந்த அனுபவத்தோட நீங்க ஒப்பிட்டு பண்ணுங்க, வாழ்க்கையில நாம எங்க இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உண்மையிலே நம்ம என்ன செய்யணும், அப்ப சாதகனுக்கான நடைமுறை வழி என்ன அப்படிங்கறத நாம இந்த பாதையில இந்த ஸ்லோகம் சொல்வதை படி பார்த்தோம்னா, இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதலில் காமம் குரோதம் லோபம் போன்ற தோஷங்கள் உன்னிடத்தில் இருப்பதை ஒப்புக்கொள், பிறகு அவைகளை நீக்குவதற்கு என்ன வழி என்பதை உன்னிடம் கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு ஆராய்ந்து பார், அதன் பிறகு நான் இந்த உடல் அல்ல மனம் இல்ல என்ற நீ படித்த வேதாந்த சாஸ்திரத்தின் வழிமுறையில் நடைமுறையில் இருக்கிறாயா என்பதை விசாரித்து பார். இந்த விசாரணையின் வடிவத்தில் நீ உண்மையிலேயே நான் இந்த உடல் அல்ல மனம் அல்ல என்ற உண்மையான நிலைப்பாட்டை நீ உணர்ந்து விட்டாயானால் நீ ஜீவன் முக்தன் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் ஏட்டுச் சுரக்காய் போன்று புத்தக அறிவாக வைத்துக்கொண்டு தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மீண்டும் அந்த பிரச்சனைக்குள் சிக்குகின்ற நிலை வந்த பிறகுதான் நான் இப்படி இருக்கிறேன் என்பதை அறிவதற்கு முன்னாடி மாற்றிக்கொள், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள் அப்படிங்கிறார். ஏன்னா இதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறாங்க. ரிஷிகள் எல்லாமே வந்து வாழ்க்கையில வாழ்ந்து பார்த்தவங்க. எல்லாருக்கும் இது சாத்தியம் தானே, எல்லோருக்கும் இந்த பிரச்சனைகள் வரும் தானே. ஏன்னா அவருக்கும் மனுஷன்தான், நாமளும் மனுஷன்தான். அப்ப நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்பெஷல் பிரச்சனை, அவருக்கு மட்டும் பிரச்சனையே இல்லையான்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனா அது எப்படி டீல் பண்றதுங்கிறத அவங்க கத்துக்கிட்டாங்க, அதை நமக்கு சொல்லித்தராங்க, நாம் அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்துடணும். அப்ப இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிட்டா எது வந்தாலும் இது மனதில் எழுகின்ற ஒரு பழைய வாசனை, ஆனால் நானோ இவற்றையெல்லாம் பார்க்கின்ற வெறும் சாட்சி என்பதாக இரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த உடலையும் மனதையும் நாம் இந்த உலகத்துல விவகாரம் பண்ணுவதற்காக வைத்து கொண்டிருக்கிற கருவிங்கிறதுனால இதை வந்து ஒரு சாட்சிக்காக வச்சுக்கணும், அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு நீங்க நான் செய்யறேங்கிற அகங்காரத்துல போய் சிக்கிக்க கூடாது. அதாவது சாட்சிங்கிறது என்ன, சம்பந்தப்படாம விவகாரம் பண்ணுங்கிறாங்க. விவகாரமே பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க? நீ சாப்பிடாம இரு, தூங்காம இருன்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கே தெரியுமல்ல, உடம்புன்னு இருந்தா அது பசி எடுக்கும், சாப்பாடு கேட்கும், தூக்கம் வந்தா தூங்கும், மலஜல உணர்வு வந்தா அதுக்கும் போகும். அப்புறம் தேவைக்காக ஒரு உத்தியோகம் வேணும் அல்லது எனக்கு வருமானம் வேணும்னா வேலைக்கும் போ, எல்லாம் செய்யலாம். ஆனா எதையும் நான் செய்யல, அதாவது இந்த உடம்பும் மனசும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது அந்த ஆத்மாவின் கருவி, இது ஏதோ ஒரு தேவையை நிமித்தம் இந்த உலக வாழ்க்கை ஆசையின் காரணமா எடுத்து வந்து வாழ்ந்துட்டு இருக்கு, வாழட்டும். ஆனா நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், நான் அந்த அறிவு தான் ஆத்மா தான் தெரிஞ்சுக்கிட்டு அதுல சுயமா நிக்கிறவனுக்கு தானாவே மாற்றங்கள் நிகழும். அதுதான் நம்ம இந்த பாதையில சொல்லித்தரோம். ஏன்னா மேக்சிமம் வந்து நீங்க உங்களுடைய உண்மை நிலையை உணர்ந்துட்டா உங்க வாழ்க்கை முறையில் நடக்கின்ற மாற்றங்களையும் நீங்க பார்க்கலாம். அது எந்த வகையில மாற்றம் ஏற்படுதுங்கிறத ஈஸ்வர நிகழ்வுல நடக்கிறத கவனிக்கணும். நீங்க மைண்ட் லெவல்ல மாத்தக்கூடாது. நிறைய பேர் மைண்ட் லெவல்ல வாழ்க்கையை மாத்துறீங்க, அந்த மாற்றம் தான் உங்களுக்கு சுக துக்கத்தை மீண்டும் கொடுக்கும். இப்போ இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து படிச்சுட்டு மீண்டும் மனம் போன போக்குல போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன காரணம், அந்த மனசுலயே இன்னும் விடுபட முடியாம இருக்கிறதுனால சுக துக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். அப்ப இந்த ஸ்லோகம் என்னதான் சொல்ல வருதுன்னு கடைசியா கேட்டீங்கன்னா, நிரந்தரம் இல்லாத சொர்க்கத்தை ஆசைகளை அல்லது சுகங்களை நீ விட்டு விடுகிறாய், அப்படியானால் உன்னை நேராக துன்பப்படுத்தும் ஆசை கோபங்களை ஏன் விட்டுவிடக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குது. அதாவது உண்மையா சொர்க்கம்னு ஒண்ணு கிடையாது, அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கே நீ போனீன்னாலும் அது நிரந்தரம் கிடையாது. அது வந்து பயனற்றதுன்னு உனக்கு எப்படி இந்த பாடத்திட்டத்தின் மூலமா புரியுதோ அது மாதிரி உங்க உன்னுடைய வாழ்க்கையில வருகின்ற தேவையற்ற கோபம், காமம், குரோதம் போன்ற விஷயங்களை ஏன் விடக்கூடாது, அதையும் விட்டுவிடு. ஏனென்றால் உண்மையான முக்தி என்பது வெளியில் உள்ள உலகத்தை விடுவது அல்ல, உன் உள்ளத்தில் உள்ள பற்றுக்களை விடுவது என்று இந்த ஸ்லோகம் அருமையா நமக்கு புரிய வைக்குது. அப்ப நாம இன்றைக்கு என்ன பண்றோம், 52வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். அதாவது உண்மையா இங்க வந்து நான் அதான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சித்த விருத்தி நிரோதகான்ட்டு பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய ஆரம்பமே சித்தத்தில் விருத்திகள் இல்லாமல் செய்வதுதான் யோகம் என்று சொல்றார். இங்க வேதாந்த சாஸ்திரமோ வாழ்க்கை முறைய நான்கு வழிமுறைகள்ல சொல்லுது. எப்படி சொல்லுது, பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், நம்முடைய தர்மம் சனாதன தர்மம் அழகா சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க நாலாவது நிலையாகிய சந்நியாசம் என்றாலும் சித்த விருத்தி நிரோதகா என்றாலும் என்ன தெரியுமா, மனதில் பற்றுக்கள் இல்லாமல் வாழ்வது, அவ்வளவுதான். மனதுல எதையும் பிடிக்க கூடாது. ஆனா இந்த உடம்பும் மனசும் உலகத்துல விவகாரம் பண்ணும், அது நான் அல்ல அப்படிங்கிற தெளிவுல அந்த ஞானத்துல நம்ம நின்றுக்கிட்டு இந்த உலகத்தை அணுகும் போது அந்த தேவையின் நிமித்தம் அந்த உடலுக்கு என்ன தேவையோ அது வரும், வர வேண்டியது வரும், போக வேண்டியது போகும். அதை பத்தி நம்ம கவலைப்படாம சாட்சி பவனில் இருந்துகிட்டு சாதிச்சு காட்டுறது தான் இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கான ஒரே வழி என்று கூறி இந்த 52வது ஸ்லோகத்தை இந்த இடத்துல நிறைவு செய்யறேன். அடுத்தது திங்கட்கிழமை இருந்து நம்ம 53வது ஸ்லோகத்தை தொடங்குவோம். மொத்தம் 67 ஸ்லோகங்கள் இருக்கு, அது இன்னும் எத்தனை நாள்ல முடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் 5 ஸ்லோகம் 3 ஸ்லோகத்துக்கு மேல போக முடியல, அதனால பார்க்கலாம். 67 ஸ்லோகம் இருக்கு, இன்றைக்கு 52வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யறோம். நன்றி. ஓம் தத்சத்.